சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமந்திரம் விளக்க உரை. தலைப்பு: முதலாம் பாடல் முதல் இரண்டாம் பாடல் வரை. வழங்குபவர் முனைவர் ஜெயபால் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
சுவை ஒளி ஒரு ஓசை நாற்றம் திருக்குறள்ங்க. இந்த ஒரே ஒரு பாட்டுக்கு நான் விளக்கம் கொடுத்து ஒரு கேசட் வச்சிருக்கேன், ஐயா எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். திருக்குறள் நடத்தினல ஒரு நாள், அந்த ஒரே ஒரு ஒரு குறளுக்கு மட்டும்தான் நடத்தினேன். ஒரு மூணு மணி நேரம் பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு பாட்டை மட்டும் கேளுங்க, சித்திரா மாறிடலாம். சுவை ஒளி ஊரு ஓசை நாற்றம் என்னும் ஐந்தின் வகை தெரியவான் கட்டே உலகு. ஆமாங்க, ஒரு குறளுக்கு படி விளக்கத்தோட வாழ்ந்த சித்திரா இல்லை. முடியுமா? இங்கே உட்காந்துக்கிட்டே டீ வரலன்னு நினைக்கிறோம், உட்காந்துக்கிட்டே நம்ம பஸ் வரலன்னு நினைக்கிறோம். மனம் இழுக்குதா இல்லையா? இவன் எங்க நான் புலன்களை வென்றான்? அதாவது புலன் ஈர்ப்பு விசையை கடந்தால் புவி ஈர்ப்பு விசையை கடக்கலாம். இதெல்லாம் புலன் ஈர்ப்பு விசை தானே. இப்ப புலன் ஈர்ப்பு விசையிலே உட்கார்ந்துட்டு நான் சித்தரா மாறணும்னா யோகியா மாறணும், எப்படி மாறுறது? மாற முடியல. ஆனால் சிவபெருமானுக்கு நம்மளை மாறி உடம்பு இல்லை, நம்மளை மாறி பொறி புலன்கள் இல்லை, நம்மளை மாறி கருவிகரணங்கள் இல்லை, நம்மளை மாறி பாசங்கள் இல்லை. நம்மள சிவபெருமன் ஏதாவது பாசங்கள் ஏதாவது இருக்கா? இன்பமும் துன்பமும் இல்லாதே. அப்புறம் ஏன் உள்ளாடி சொல்றீங்க? நமக்கு தான் உள்ளவன் இன்ப துன்பம், நமக்கு தான். அவனுக்கு என்னது? இன்பம் இல்லை, துன்பம் இல்லை, பற்று இல்லை, பாசம் இல்லை, பிறப்பு இல்லை, இறப்பு இல்லை, எல்லாம் ஒரு பெரிய பரம்பொருளா இருக்கிறார். நானும் இறைவன் உருவம் கொடுக்கல. உருவம் கொடுக்கறதுக்கு நான் 9 வருஷம் ஆகும் உங்களுக்கு. நான் பொருளாக சொல்லிட்டு இருக்க போறாங்க. இப்ப இயல்பாகவே பாசங்களை வென்றவன், இயல்பாகவே 5 பொறிகளை வென்றவன். இதுதான் பொறிவாயில் ஒழுக்க நெறின்றார் நீடு வாழ்வார். அதான் சொன்ன புலன் ஈர்ப்பு விசைகளை யார் ஒருவர் கடந்தார்களோ அவர்கள் புவி ஈர்ப்பு விசையும் கடக்கலாம்னு. அப்ப சிவபெருமான் எப்படிப்பட்டவர்? எல்லாமே கடந்தவர். ஒருத்தர் சித்தரா மாறணும்னா கூட சிவபெருமானுடைய அருள் இல்லாம சித்தரா மாற முடியாது. எந்த சித்தருங்க சிவபெருமான வழிபடாம சித்தரா மாறினவங்க? யாரா ஒருத்தர் காட்டுன்னு பார்ப்போம். யார் சிவாய நம்ம சொல்லாம சித்திரா மாறினது? எந்த சித்திரா இருந்தாலும் அவர் சிவாய நம்ம சொல்லி ஏதோ ஒரு பஞ்சாட்சரத்தின் அடிப்படையில மாத்தி போட்டணும். முதல் மாற்றம், இடை மாற்றம், கடை மாற்றம்னு இருக்கு பஞ்சாட்சரத்துல. சித்தாந்தத்துல வராது, இதுல வரும். திருமந்தத்துல வரும், என்ன பஞ்சபட்சி சாஸ்திரத்துல வரும், அட்டகன்மத்துல வரும், நாளானந்தத்துல வரும். மாத்தி போடுறது நம்ம சைவ சித்தாந்தத்தில் அதை நான் ப்ரெஸ் பண்ணுறது இல்லை. அதை இப்படி இறைவன் 5 பொறிகளையும் புலன்களையும் கடந்தவன். ஒன்றவன் தானே, இரண்டவன் இன்னருள், நின்றனன் முன்னினுள், 4 உணர்ந்தான், 5 வென்றன், 6 விரிந்தனன். 6 விரிந்தனன், 6 ஆதாரங்களா? அது என்ன ஆதாரம்? இப்போ இந்த பாட்டில் இருக்கு, இதுக்கு எது ஆதாரம்? மேஜைக்கு எது ஆதாரம்? தரை. அப்போ ஒரு ஆதாரம், ஒரு பிடிமானம் இருக்கு, அதானே? இப்போ நம்ம உடம்புல 6 இறைவனை உள்ளே ஆதாரமாக நிறுத்தி வைப்பதற்கு இடங்கள் 6. எது வரைக்கும்? நிறுத்தி பழகிற வரைக்கும். அது முடிஞ்சு போச்சுன்னா நிராதாரத்துக்கு ஓடி போயிடும். ஆதார யோகம் வேற, நிராதார யோகம் வேற. திருவுந்தியார்ல இருக்கு சைவ சித்தாந்தத்தில், திருவுந்தியார்ல இருக்கு, திருக்கலெட்டுப்படியார்ல இருக்கு. இப்போ ஆறு ஆதாரங்கள் நம்ம எல்லாரும் சொல்றோம், எங்க இருக்கு? இங்க இருக்கு. முதல்ல தெரிஞ்சாகணும், நம்ம என்கிட்ட திரும்ப முதல்ல தெரிஞ்சாகணும். இப்ப ஆறு ஆதாரம் எங்க இருக்கு? சும்மா சொல்லலாம், தெரிஞ்சவங்க சொல்லலாம், தப்பே கிடையாது. உடம்புல தான் இருக்கு. நாளை ஸ்கேன் பண்ணி பாத்துருவோமா? பாத்துறீங்களா? அதுக்குதாங்க பயிற்சி இது. உலக இருப்பு விஷய கடக்கணுமா? அதுக்குதாங்க இந்த பயிற்சிய மாறுங்க. அதாவது டேபிள்ல அல்வா இருக்கும், டாக்டர் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா சாப்பிட கூடாதுன்னு சொல்லியிருப்பார். மனசு என்ன பண்ணும்? இழுக்கும். என்ன இழுக்கும்? இன்னொரு மாத்திரையை கூட போட்டுக்கும் அப்படின்னு இழுக்கும். நாம் என்ன செய்யணும்? இதை தூக்கி எட்ட வச்சிடணும். அப்போ அல்வா சாப்பிட்றதா அல்லது மாத்திரையை போடுறதா அல்லது 2 கிலோமீட்டர் கூடுதல் நடக்கிறதா ஒரு முடிவு எடுக்கிறீங்களே இல்லையா? என்ன முடிவு எடுப்பீங்க? அல்வாவை தூக்கி வச்சிருவோமா இல்லையா? அப்போ அந்த மனம்ங்கிறது இழுக்குது இல்லை, அதை இழுக்கிறத ஜெயிக்கிறீங்க. அந்த மாதிரி ஒன்றா இழுக்கணும். அது எதெல்லாம் இழுக்குதோ அதை விட்டு வெளில வரணும். அதான் உலன் இருப்பு விசை. ஆனால் இழுக்கிறது உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அந்த இழுக்கும் போது முடிச்சுக்கணும், ஆஹா இது தப்பு அப்படின்னு நினைக்கணும். அதுக்கு ஒரு திருக்குறள் ஒரு பாட்டு சொல்றேன், மடித்தலும் நீட்டலும் வேண்டாம், உலகம் பழித்தது ஒழித்து விடின். ஒரு குறளுக்கு உண்மையா வாழ்ந்துட்டாவே புலன் ஈர்ப்பு விசையை கடந்து விடலாம். எத்தனை பேருக்கு புரியும்னு எனக்கு தெரியல, பாக்குறதுக்கு சின்ன எல்கேஜி மாதிரி தெரியும். ஆனால் இதுல 100 PhD இருக்குது இல்லைங்களா? 100 PhD அது உள்ள இருக்கு. ஒரு பாட்டில் வீட்டில் போய் டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஆறு ஆதாரங்கள் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் பேச போகிறோம். இது முழுக்க முழுக்க மூணாந்தரம் தான். இப்போ ஜஸ்ட் ஒரு தொடக்கமாக சொல்லிடுறேன். எங்கே ஆறு ஆதாரம் இருக்குன்னா நீங்கள் போய் ஸ்கேன் பண்ணால் கிடைக்காது. இதெல்லாம் யோகிகளுடைய சிந்தையில் ஊறிய சக்கரங்கள். இது எங்கே இருக்குன்னு தெரியுமா? இருக்காவது உடம்புக்குள்ள எங்க இருக்குன்னு தெரியுமா? பேர் மட்டும் எல்லாரும் சொல்லுவாங்க, அதுல சந்தேகமே இல்லை. எல்லாருக்கும் தெரியும் பேரு. என்னென்ன பேரு? மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆஜ்ஞை, பிரம்மரந்திரம் போய் இன்னும் துரியம் துரியாதீசம் இன்னும் அண்ட பெருவிலையும் போயிடுவீங்க. நேரா போய் கடவுள்கிட்ட போய் ஐக்கியமாற வரைக்கும் பேசுவீங்க, அது சந்தேகமே இல்லை. நான் என்ன கேட்குறேன், உடம்புக்குள்ள எங்க இருக்கு? நீங்க தான் பார்க்க முடியாதுப்பா, ஸ்கேன்ல தான் பார்க்க முடியாது, விஞ்ஞானத்தால தான் பார்க்க முடியாது. ஞானிகள் எவ்வளவு ஞானிகள் பார்த்துருக்குறாங்க, எவ்வளவு யோகிகள் பார்த்துருக்குறாங்க, ஏன் நம்மளால பார்க்க முடியல? நாம என்ன நினைச்சிட்டா இது எல்லாம் நமக்கு பொருந்தாது போல இருக்குன்னு நம்ம உடம்பையே நாம் இக்னோர் பண்ணிட்டோம். வேற ஒண்ணுமே இல்லை. அவரவர்களுடைய எங்க இருக்கு? முதுகு தண்டுக்குள் இருக்கிறது. முதுகு தண்டுக்குள்ள தான் செக் போஸ்ட் இருக்கு, வயிற்றுல இல்லை. எல்லாரும் வயிற்றுல படம் போட்டுறாங்க. இருக்கிற படத்தை பாருங்க. நானும் எவ்வளவோ படங்கள் பார்த்துருக்கேன், யோக புத்தகங்கள் பார்த்துருக்கேன், வயிற்றுல போட்டிருக்கு. இப்படி உட்காந்துக்கிட்டு வயிற்றுல எங்க இருக்கு? வயிற்றுல குடல் தான் இருக்கு. செஞ்சு பார்த்தேன், எங்க ஏறது? வயிற்று உள்ள. வயிற்றுக்குள்ள தான் ஏறாது. முதுகு தண்டு இருக்குல்ல, முதுகு தண்டை கரணை கரணையா இருக்கும். அந்த முது L4 L5 சொல்றது கீழேந்து L1 L2 L4 L5 ஜாயின் வருது இல்லையா? அதுக்குள்ள கொக்கி கொக்கியா போட்டிருக்கோம் இல்லையா? டிஸ்கு உள்ள என்ன இருக்கும்? மஜ்ஜ இருக்கும். அதுக்குள்ள உள்ள ஹோல் இருக்கும், வெரி ஹோல் தான் இருக்கும். ஆனால் அந்த ஹோலுக்கு உள்ளார நாடி இருக்கு. எத்தனை நாடி? 72,000 நாடி இருக்கு. நரம்பு வேற, நாடி வேற. அந்த 72,000 நாடியும் எது உள்ள இருக்குன்னா உடம்பு ஃபுல்லா 72 நாடி இருக்கு. அதை தச நாடிகள் சொல்லுவாங்க, அத்தி அலம்புடையெல்லாம் சொல்லுவாங்க, அது வேற விஷயம். அந்த 72,000 நாடியில முதுகு தண்டு உள்ள தாமரை தண்டை ஒடிச்சிங்கன்னா நூலா வரும்ல, அது மாதிரி நாடி கொத்து உள்ள போயிட்டு இருக்கும். அது கண்ணுக்கு தெரியாது. எலும்ப பார்க்கலாம், நரம்புகளை பார்க்கலாம், நாடிய பார்க்க முடியாது. இந்த நாடியத்தான் வர்ம மருத்துவத்தில் பயன்படுத்துறாங்க. அந்த நாடியை நம்ம சரி பண்ணிட்டோம்னா வியாதியே சரியாக. அதுல முதுகுத்தண்டில் இருந்து கீழே ஆறு ஆதாரம் சொல்றோமா இல்லைங்களா, இதுல ஆறு செக் போஸ்ட் இருக்கு, ஆறு ஆதாரங்கள், ஆறு ஆதாரங்களிலும் ஆறு ஆதார சக்கரங்கள், ஆதார சக்கரங்களுக்கு ஆறு ஆதார எழுத்துக்கள், ஆறு ஆதார எழுத்துக்களிலும் ஆறு ஆதார தேவதைகள். தேவதைகள் மீன்ஸ் தெய்வங்கள். அந்த தெய்வங்களுக்கு உடை உள்ளே ஆறு ஆதாரத்தில் நிலைக்கலனாக சிவபெருமான் ஒருவனே ஆறு ஆதார தெய்வங்களாக இருக்கிறான். எங்க போனாலும் அவனை விட்டா வழி இல்லை போல இருக்கு. விநாயகரை பிடிச்சாலும் அவர் வராரு, பிரம்மாவை பிடிச்சாலும் அங்க வராரு, நல்லா பள்ளிக்கொண்ட பெருமாளை பிடிச்சாலும் வராரு, என்ன இது சதாசிவனை பிடிச்சாலும் வராரு, மகேஸ்வரனை பிடிச்சாலும் வராரு. என்ன அர்த்தம்னா ஆறு ஆதாரங்களிலும் ஆதார சக்கரங்களிலும் யோக நிலையில் இருப்பவர்களுக்கு ஆதார இறைவனாக சிவபெருமான் ஒருவனே இருக்கிறான். பேருமாறும் கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். அது நான் மூலானந்தரம் பேசும்போது அந்த முடிச்சு அங்கே அவுத்து விடுவேன். எத்தனை ஆச்சு இப்ப? ஆறு. அப்புறம் ஏழு உம்பர் சென்றனன், ஏழு உம்பர் சென்றனன், ஆறு ஆதாரங்களை கடந்து ஆதார தெய்வங்களாக இருப்பது மட்டுமல்லாமல் ஆறு அத்வாக்கள் வழியாகவும் கடந்தவன். மந்திரம், பதம், வண்ணம், புவனம், தத்துவம், கலை, ஆறு ஆறு அத்வாக்களையும் கடந்து ஏழாவதாகிய துவாதசாந்த பெருவெளியில் இறைவன் ஏழாவதாகவும் இருக்கிறான். ஏழு உம்பர் சென்றனன். இது என்ன இங்க ஒரு இடம் சொல்றீங்களா? என்னது திறம்புவார் ஓம்பவிக்கம் சீரோன் கழிவெழுக, கைய கூப்பிடுங்களா இல்லையா? கைய கூப்பிடு. இங்க இல்ல, இங்க ஏன் இந்த இடம் நாலு எட்டு பன்னெண்டு இந்த இடம், இந்த இடத்துல இறைவன் தெரிவான். இது வரைக்கும் உங்களுக்கு எல்லாம் உண்டு, வட்டம் உண்டு. உடம்பினுடைய உயரம் எவ்வளவு? எட்டுச்சான், எட்டுச்சான் தானே. எறும்புக்கும் தன் உடம்பு எட்டுச்சான் தானே. ஆனா மனிதனுக்கு மட்டும் ஒன்பது சான். இதையும் சேர்த்துக்கணும், இதையும் சேர்த்து ஒன்பது சான் மனிதனுக்கு மட்டும். இந்த இடத்துக்கு பேரு துவாத சார்ந்த பெருவெளி. இங்க ஒரு ஓட்டை இருக்கு, பத்தாவது ஓட்டை இங்க இருக்கு. ஒரு ஊசிய ஒரு மயிரேடை காம்பு உள்ள நுழையும். இந்த வழியா தான் நீங்க சீச்சை எடுத்துக்கணும். உள்ள சாப்பிடாம பல பேர் யோகியா இருப்பாங்கல்ல, அவங்களை எப்படி சக்தி வருது உடம்புக்கு? பிராணா என்று சொல்லக்கூடிய சக்திய மேலேந்து இந்த தொலை வழியா தான் நீங்க உள்ள இழுக்கணும். வெளியில டிராவல் பண்ணும்ல, டிராவல் வெளில போலாம், இந்த ஓட்டை வழியா போகணும். அது ஒரு பாதை ஒன்று இருக்கு இங்க இந்த இடத்துல. இது ஏழாவது இடம். ஏழு உம்பர் சென்றனன் தான் இருந்தான் உணர்ந்து எட்டு. அடுத்தது எட்டுன்னு முடிச்சுக்கிட்டார். இறைவன் எப்படி இருக்கிறான்? என்ன சார் இப்படி எல்லாம் சொல்றீங்க? அப்படிப்பட்ட இறைவனை நாம் எங்கே பார்க்க முடியும்? ஒரு கேள்வி கேட்கலாம்ல, என்னதா ஆறு ஆதாரில் உலக பார்க்க முடியல, இங்க இருக்கிறாருங்க பார்க்க முடியல, உலகா இருக்கிறான் பார்க்க முடியல, சரி பிரம்ம விஷ்ணு ருத்ரர்களா இருக்கிறாங்க பார்க்க முடியல, சிவசக்தியா இருக்கிறாங்க பார்க்க முடியல, ஒரே கடவுளை பார்க்க முடியலையே, இருக்கிற இடத்தையாவது சொல்லலாம் இல்ல, சொல்லலாமா இல்லையா? உங்களுக்காக அந்த கவரி, இறைவன் அங்கு இங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாய் நீக்கமர நிறைந்து இருந்தாலும் எட்டு இடங்களில் அவன் தெளிவாக இருக்கிறான். எட்டு இடங்கள்ல தெளிவாக இருக்கிறான். எத்தனை பேர் பஞ்சபூத ஸ்தலங்களுக்காக போயிட்டு இருக்கீங்க? பஞ்சபூத ஸ்தலங்கள் இப்படி சொன்னாதான் அவங்களை கொடுக்க முடியும். தெரியுமா பஞ்சபூத ஸ்தலம் என்ன? பஞ்சபூதங்கள் தெரியும், நிலம், நிலம் திருவாரூரா காஞ்சிபுரமா? இரண்டு உண்மையா? இதுவா அதுவானா ரெண்டும் பாங்க. அதே திருவாரூர் புட்டிடம் கொண்டான்னு சொல்றோம் இல்ல, அதனால திருவாரூர் சொல்றோம். மண்ணை காஞ்சிபுரத்துல அந்த அம்பாள் வந்து மண்ணை வைத்து பூஜை செய்தார், அதனால நில தத்துவம். நீர் திருவானைக்காவல், நெருப்பு திருவண்ணாமலை, காற்று காலகஸ்தி, ஆகாயம் சிதம்பரம். பஞ்சபூத ஸ்தலம் தெளிவா இருக்கு. பஞ்சபூதம் தெரியுது, பஞ்சபூத ஸ்தலம் தெரியுது, ஆனா பஞ்சபூதங்களிலையும் இறைவன் ஒரே இறைவன் தான். எல்லாம் சிவன் கோயில் தானே, இல்ல வேற கோயிலா? சிவன் கோயில் தானே, அதுல மறுப்பு இல்ல. இப்ப இத மாணிக்க வாசகருடைய திருவாசகத்துக்கு வருவோம். வானாகி மண்ணாகி வலியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோணாகி யான் எனது என்று அவரவரை கூத்தாட்டுவானாகி நின்றாயை என் சொல்லி வாழ்த்துவனே. யார் பாட்டுங்க? இதே கான்செப்ட் மாணிக்க வாசகர் பாட்டில்தான். இந்த பாடல் இருக்கும் பொழுது அப்பருடைய தேவாரத்திலும் இருநில நாய் தீயாகி பாட்டு வரும், நிறைய இடத்துல வரும். சரி, இதே மாதிரி பாட்டு 4000 திவ்ய பிரம்மந்தத்திலையும் வரும். 4000 திவ்ய பிரபந்தத்திலையும் பஞ்சபூதங்களாக இறைவன் இருக்கிறான். ஆழ்வார்கள் பாடியிருக்காங்க. இப்போ நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் பஞ்சபூதங்களாக இறைவன் இருக்கிறான். அஞ்சாச்சிங்களா? சூரியன், சந்திரன், இன்னொன்னு அவரவர்களுடைய உயிர். இறைவன் இருக்கக்கூடிய இடம் எது? எட்டு இடம் சொல்லிட்டார். சரி, இப்ப எட்டு இடத்துல இறைவன் இருக்கிறான். இப்ப எது ஈஸின்னு பார்க்கணும். இறைவனை பிடிக்கிறதுக்கு எட்டு இடத்துக்கு போகணும். இப்ப நம்ம இப்ப நிலத்துக்கு போவோமா? என்னங்க நிலத்துக்கு போமா? எங்க போலாம்? இப்ப நிலத்தில் இறைவன் இருக்கிறான். நல்லா கேட்டுங்க சார், நிலம் கடவுள் அல்ல, நீர் கடவுள் அல்ல, நெருப்பு கடவுள் அல்ல, நீர் காற்று கடவுள் இல்ல, ஆகாயம் கடவுள் அல்ல. ஆனால் நிலத்தில் கடவுள், நீரில் கடவுள், நெருப்பில் கடவுள், காற்றில் கடவுள். காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி கையிலே மலையானே போற்றி புண்ணு படிக்கிறீங்களே தேவாரம். அப்பா, பஞ்சபூதங்களில் இறைவன் கலந்து இறைவன் இருக்கிறான், புரியுதா? இப்ப சூரியன் சந்திரன் ஆன்மா, முதல்ல எட்டு இடத்துல இறைவன் தெளிவாக இருக்கிறான். எல்லா இடங்களிலும் தெளிவாக இருந்தாலும் எட்டு இடங்களில் தெளிவாக இருப்பதனால் எட்டு இடத்துக்குள்ள ஒரு இடத்துல புடிச்சுக்கணும். அவர எது சார் ஈஸி? ரொம்ப ஈஸியானது எது? அவரை பார்க்கணும்னா எட்டுல எது ஒண்ணு ஈஸி? நிலத்துல போய் எந்த நில தேடி தேடி பார்த்த எங்க பிடிக்கிற பிடிக்க முடியல. தேடி கண்டு கொண்டேன், தேடி தேடுனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன்னு. அப்புறம் அவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சிட்டாரு. ஏ அவ்வளோ கோயில் குழம்பெல்லாம் போய் தேவாரம் பாடி அற்புதங்கள்லாம் நிகழ்த்தி அப்புறம் என்ன பண்ணார்? எங்க பிடிச்சாரு? கடைசியில ஈஸியா பிடிச்சிட்டார், ரொம்ப ஈஸியா பிடிச்சிட்டார். ஊனுக்குள் ஈசன் ஒளிந்திருந்தானே. சரி, இப்ப நிலத்துல தேடினா கிடைக்க மாட்டேங்கிறார். நிலம் நீர்ல தேடி பாப்பமா? கடலுள்ள தேடி பாப்பமா? கடலுக்குள்ள ஆத்துக்குள்ள தேடி பாப்பமா? அவர கண்டுபிடிக்க முடியாது. நெருப்பு உள்ள பூந்து பாப்பமா? ஏதாவது நெருப்பு எரிய வச்சுங்களா, அது உள்ள இறைவனை தேடி தேடி பாப்பமா? காத்துல தேடி பாப்பமா? ஆறுல தேடுமா? இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். சரி, சூரியன்ல கண்டுபிடிப்புமா? என்ன ஆகும்? இருக்கிற இருக்கிற தகதகன்னு இருக்கு எல்லாமே. சரி, சந்திரன்ல தேடுமா? நடக்கவே முடியாது முதல்ல நீங்க. சரி, வேற என்ன பிடிக்கலாம்? இன்னொரு முக்கியமான இடம் உயிர்ல கண்டுபிடிக்கலாமா? அப்பா, இதை நம்மள்கிட்ட இருக்கு, பாக்கி எல்லாம் நமக்கு வெளியில இருக்கு, இது ஒண்ணுதான். அப்ப இறைவன் எங்க பார்க்கலாம்? வாய் இறைவன் எங்க எல்லா இடத்திலும் இருந்தாலும், எட்டு இடங்களில் தெளிவாக இருந்தாலும், இறைவனை எளிமையாக பிடிக்கக்கூடிய இடம் எது? உயிர். அப்ப இறைவனை உயிருக்குள் இறைவனை எளிமையாக பிடிச்சிடலாம். இப்படி கண்டுபிடித்து ரகசியத்தை சொன்னவர்கள் தான் சித்தர்களும் ஞானிகளும் யோகியர்களும் அருளாளர்களும். ஆனால் உமக்கு உள்ளே இறைவன் ஒளிந்திருக்கிறான். ஞான சம்பந்தர் முதல் பாடல்லையே என் உள்ளம் கவர் கல்வன், உள்ளத்துக்குள்ளேயே இருந்துகிட்டு உயிருக்குள்ளேயே இருந்துகிட்டு நான் இருக்கேன்னு அவர் சொன்னாரா? சொல்லல, இல்ல. அதான் கல்வன். நம்மள வந்து என்ன பண்ணிருவோம்? விளம்பரம் அடிச்சு நோட்டீஸ் விட்டுருவோம், இருக்கோம் இருக்கோம் அப்படின்னு. இப்ப எட்டு இடங்களில் இறைவன் இருக்கிறான், அதான் எட்டு. இது ஒரு கான்செப்ட் கேட்டீங்கன்னா, இப்ப கரண்ட் எல்லா இடத்துலயும் இருக்கு, இந்த ஒயர் போற இடத்துல எல்லாம் கரண்ட் இருக்கு. ஆனா கரண்ட் இருக்குன்னு தெரியுது எங்க? எங்க? லைட்ல தெரியுது, ஃபேன்ல தெரியுது, மைக்ல தெரியுது, செல்போன்ல தெரியுது, இல்லையா? அப்ப என்ன தெரியுது? இறைவன் எல்லா இடத்திலும் இருந்தாலும் எட்டு இடங்களில் தெளிவாக இருக்கிறான். இந்த பாடல்ல ஒரு ரகசியம் என்ன தெரியுமா? இதுக்கு பெரிய எண்ணல் அலங்காரம்னு பேர் தமிழ்ல. தமிழ்ல எண்ணல் அலங்காரம் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு. இப்படி முதல் பாடல் இறைவனை குறிக்கிறது. இரண்டாவது பாடல், இரண்டாவது பாட்டை முடிச்சிருமா? ஒரே ஒரு பாட்டு, இரண்டாவது பாட்டை முடிச்சிருமா? ஒரே ஒரு பாட்டு, சின்ன பாட்டு, கஷ்டப்படாத பாட்டு. போற்றி இசைத்து, போற்றி நம்ம சொல்லணும். தென்னாடு உடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா. திருமந்தத்துல போற்றின்னு தாங்க வருது. ஏன் போற்றின்னு சொன்னா என்ன? அழகா புரியுதா இல்லையா? போற்றின்னா என்ன? புகழ்ந்து பாடுதல். தேவாரம் திருவாசகம் எல்லாமே இறைவனை பற்றிய பாடல்கள் பாடும். இறைவன் எங்கே இருக்கிறானா? போற்றி இசைத்து இன்னுயிர் மண்ணும் புனிதனை. என்ன கேட்டீங்க? ஒவ்வொரு ஒவ்வொரு சொல்லுக்கும் எனக்கு விளக்கம் வேணும்னு கேட்டீங்க. அந்த இரண்டு சுழியின் போட்டிருக்கா, மண் போட்டிருக்கா, மன்னன், மண்ணுதல், நிலை பெற்று இருத்தல், அரசாட்சி செய்தல். உங்க உயிரை அரசாட்சி பண்றது யாரு? உங்களை யாருங்க அரசாட்சி பண்றா? உயிரா கடவுளா? உங்களை உங்க உயிரே அர்த்தம். யார் அவரு? புனிதன். நாமெல்லாம் புனிதன் பேர் வைக்கிறது இல்ல, புனிதான்னு பேர் வைக்கிறாங்க. இறைவன் தான் புனிதன். சிவபெருமான பத்தீங்களா, ஒவ்வொரு வரி ஒவ்வொரு வரியா பாருங்க. எல்லாம் அதுக்குதான் ரொம்ப எல்லாம் என்ன பண்றாங்கன்னு எல்லாரும் ஆர்வப்பட்டு வந்தது. என்ன காரணம்னா, திருவாசகத்தை ஒவ்வொரு எழுத்தை ஒவ்வொரு சொற்களும் ஒவ்வொரு வரிக்கும் என்ன அர்த்தம் அப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டு வந்துருக்கீங்க. அப்படி வந்து கை தூக்கம் பார்ப்போம். இல்ல பொதுவா சொற்பொழிவு மாதிரி கேட்கறது வந்தீங்களான்னு பார்ப்போம். சொல்லுங்க, கொஞ்சம் ஆழ்ந்து படிப்போம். கொஞ்சமாவது படிப்போம். ரெண்டு சுழியின் போட்டா நிலை பெற்ற, மூணு சுழியின் போட்டா அது மண், மூணு சுழியின் போட்டா அது நிலம் புவின்னு சொல்றது. இன்னுயிர் மண்ணும் புனிதனை. யார் எந்த உயிரே? அவரவர்களின் உயிரில், திருமூலர் பெருமானுடைய உயிரில் அந்த புனிதனாகிய சிவபெருமானை. யார் அவர்? நாற்றுசைக்கும் நல்ல மாதுக்கும் நாதனை. இது என்ன கஷ்டம் உங்களுக்கு? இல்ல என்ன கஷ்டம் இல்ல? எத்தனை தசைங்க இருக்கு? நாலு திசை இருக்கு. இன்னைக்கு நாலு திசைன்னு சொல்லுவேன், அதுக்கப்புறம் எட்டு திசையா ஆகும், அதுக்கப்புறம் பத்து திசையா மாறிடும், அது போக போக மாறும். இன்னைக்கு நாலு திசை, இன்னைக்கு நாலு நாலு திசை. கோண திசைன்னு பேரு, கிழக்கு மேற்கு தெற்கு. ஏங்க நாலுதான், கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு, கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு, கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு. ஏதாவது புரியுதா? யாருக்கும் புரியல. கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு, கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு, கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு. பன்னெண்டு ராசிகள், கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு, நான்கு திசைகளுக்குள்ளேயே 360 டிகிரியையும் அடைச்சிடலாம். அஸ்ட்ரானமி படிச்சவங்களுக்கு தெரியும், புரியுதா? நாற்றுசைக்கும் நல்ல மாதுக்கு நாதனை. எல்லாம் நல்ல மாதுன்னா என்னங்க? மாதுன்னா என்னது? யாரு பராசக்தின்? நல்ல மாதிரி தானே. பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்தது. நல்ல மாதுக்கு நாதன். நீ பராசக்தியினுடைய கணவர்னு சொல்லுமா, துணைவர்னு சொல்றதா? சிவபெருமானுக்கு யாரு கல்யாணம் பண்ணி வச்சா? சூரியனும் சக்தியும் போல. இப்ப நம்ம என்ன செய்யறோம்? அந்த ஈஸ்வரன் ஆண் பாதி பெண் பாதியாக இருக்கிறான் இல்லையா? போம்ப சொல்லி தருவன். உமாதேவிக்கு தலைவன், நாதன் என்று சொன்னால் தலைவன் வச்சுக்கீங்க. இப்படிதான் நம்ம சொல்லணும். நம்ம வீட்டுக்காரருங்க கணவருங்க அதெல்லாம் சொல்லக்கூடாது. நம்பவும் அது குடும்பத்துல நம்ம பாச பிணைப்புல இருக்கிற மாதிரி அந்த வார்த்தையை யாருக்கு பயன்படுத்த கூடாது? சிவபெருமானுக்கு பயன்படுத்த கூடாது. நல்ல மாதுக்கு நாதனை. சரி, மேற்றிசைக்குள் தென் திசைக்கு ஒரு வேந்தனாம், கூற்று உதைத்தானை யான் கூறுகின்றேனே. கூற்றுன்னா என்ன தெரியுமா? இருந்தான் யமன் அர்த்தம், கூற்றுவன். ஏன் அவனுக்கு யமன் பேர், கூற்றுவன் என் பேர் வந்துச்சு? உடம்பையும் உயிரையும் கூறு போடுறவன். இந்த மாதிரி சில நுட்பங்கள் தான் உங்களுக்கு வேணும், அப்படிதானே? இதைத்தான் கேட்டுட்டு இருக்கீங்க. அவன் எந்த திசைக்கு அதிபதி? தென் திசைக்கு அதிபதி. தென் திசை அந்த கூற்று உதைத்தானை யான் கூறுகின்றேன். கூற்று உதைத்தான்னா அது வந்து நம்மளுடைய திருக்கடையூர்ல யமனை வந்து அவர் வந்து சம்ஹாரம் பண்ணாருன்னு சொல்லுவோம். திருக்கடையூர்ல மார்க்கண்டையருக்காக அது சரித்தான். இப்போ காலத்தை வென்றவன் சொல்லணும். சிவபெருமானுக்கு எது காலம்? இப்ப நமக்கு தான் காலம். காலன் வரும் முன்னே, கண் பஞ்ச அடையும் முன்னே, குற்றாடு அழு முன்னே, ஊரா சுடும் முன்னே, குற்றாலத்தானையே கூறுன்னா இப்ப நமக்கு தான் இந்த காலங்கள போக்குவரத்து டைம் எல்லாம் ஃபேக்டர் நமக்கு தான். சிவபெருமானுக்கே காலங்கிறதே கிடையாது. காலத்தை அவன் தான் என்ன பண்ணிருக்கான், நிர்ணயிக்கிறவன். அப்ப காலத்தை வென்றவன் யாருன்னா சிவபெருமான் தான். கூற்றுவனை உதைத்தான் அப்படின்னா தான் காலனை வென்றான். நம்முடைய காரைக்கால் அம்மையார் காலனை வென்றோம் சொன்னார்கள். அம்மா அந்த காலத்தை வென்றவனாகிய சிவபெருமானை தியான பொருளாக யான் கூறுகின்றேன். தியான பொருளாக, பரம்பொருளாக மனத்துள் வைத்து போற்றினால் நாம் எல்லாம் மேல்நிலைக்கு உயரலாம். அது எப்படி நம்ம உள்ளற இறைவனை எப்படி வைக்க போறோம், எப்படி நம்ம பூஜை பண்ண போகிறோம் அப்படிங்கிற நம்ம போக போக நம்ம சொல்லுவோம். அதோடு இன்னைக்கு இந்த இரண்டு பாடலோடு நீ நம்ம நிறைவு பண்ணலாம் என்று கூறி இந்த வகுப்பை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.